திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு திருவுந்தியாரும் திருக்கழுற்றுப்படியாரும். உரை வழங்குபவர் சிவ விஜயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
சக்தே குருவன வந்து குணம்பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன் செயலற்றால் திரிமலம் தேந்து சிவனவநாமே. சிவனைய செல்வர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாம் எத்தனாவது பாடல் சிந்தனையில் இருக்கிறோம்? இந்த ஆகமங்கள் எங்கே அந்த பாடல் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஐந்தாவது பாடல், களிறுல ஐந்தாவது பாடல், ஆகமங்கள் எங்கே அரசமயம் தான் எங்கே இல்லையா? இந்த சித்தியார் பாடலுக்கு, அதாவது ஆகமங்கள், அரசமயங்கள், மற்ற வேதங்கள், சாத்திரங்கள் எல்லாம், இவைகளையெல்லாம் அவைகள் என்ன சொல்கின்றன என்றால் பதி, பசு, பாசம், இந்த மூன்றையும் தான் விளக்குகின்றன. பதி, பசு, பாசத்தை தான் விளக்குகின்றன. ஆனால் அதை நம்மால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வாறே அறிந்து கொள்வது என்பது குரு வந்தாத்தான் அதை உணர முடியும். அதனுடைய முழுமையான பொருளை புரிந்து கொள்ளணும்னா குரு வந்தாதான் முடியும். அவனுடைய உபதேசத்தை கேட்காம இதனுடைய பொருட்களை எல்லாம் அறியவே முடியாது. அப்பர் பெருமான் அழகா ஒரு பாடல் சொல்லுவார். ஒருத்தன் என்ன பண்றான், அவனுக்கு தண்ணி வேணும். அந்த தன்னுடைய தேவைக்காக என்ன பண்றான், ஒரு குடத்துல தண்ணிய பிடிச்சு பத்திரமா மூடி வச்சுக்கிறான், தேவைக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று. அதுல என்ன ஒரு விசேஷம்னா அந்த குடம் ஓட்டக்குடம். அப்போ ஓட்டக்குடத்துல தண்ணிய பிடிச்சு வச்சு பத்திரமா அது நமக்கு பயன்படுன்னு மூடி வச்சா என்ன நடக்கும், அவ்வளவும் ஒழுகி போயிடும். அது மாதிரிதான் கோடி தீர்த்தம் குளித்து அங்கு ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே. நான் எத்தனையோ தீர்த்த கட்டத்தில் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன், வடநாடெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. என்ன தீர்த்தத்தில் ஆடினாலும் சரி, கங்கை ஆடிலேன், காவிரி ஆடிலேன், ஓங்குமாக்கடல், குமரி ஆடிலின், எங்கே போய் தீர்த்தம் ஆடினாலும் அன்பு இல்லாமல் சும்மா அப்படி தனியே எல்லாரும் தெளிக்கிறாங்கன்னு நம்மளும் தெளிச்சுட்டு, எல்லாரும் முங்கு போடுறாங்கன்னு நம்மளும் முங்கு போட்டுட்டு வந்து இல்லையா, அந்த காரியம்லாம் அன்பு இல்லைன்னா அதில் என்னுடைய பயன் முழுமையாக கிடைக்காது. அதுபடிதான் இந்த ஓட்டக்குடத்தில் தண்ணி அடைச்சி வச்சுட்டு அது நமக்கு பயன்படும் நினைக்கிறானே அந்த மூர்க்கன்னே சொல்றார், மூர்க்கரோடு ஒக்குமே அப்படிங்கிறார். யாரோட செயலெல்லாம், கோடி தீர்த்தம் கலந்து அங்கு குளித்து அரணுக்கு அன்பில்லாம அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அதுல தீர்த்தம் குளிச்சேன் குளிச்சேங்கிறது குடத்துல தண்ணி அடைச்சி வச்ச மாதிரி, ஆனா அது அவ்வளவு ஒழுகி போற மாதிரி என்ன ஆகுது, இந்த செயலினால் உள்ள பலனை அந்த ஆன்மா முழுவதும் அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி இந்த சாத்திர அறிவையோ மற்ற ஆகம அறிவுகளையும் என்ன சொல்லுது என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரு வந்தாதான், அவர் உபதேசத்து பண்ணாதான் அதை மற்றையெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த களிறு பாடல் நமக்கு சொல்கிறது. அந்த பெருவடிவை யார் உணர முடியும்? பெருவடிவை உணர்ந்தாத்தான் இவற்றினுடைய பொருள் புரிய வரும். அதைத்தான் சொல்றார், ஆகமங்கள் எங்கே அருசமயம் தான் எங்கே. அருசமயம் என்பது அகச்சமயங்கள். அகச்சமயங்கள் ஆறு, ஆகமங்கள்ல சொல்லப்படுகின்ற அகச்சமயங்கள் ஆறு. அப்புறம் யோகங்கள் எங்கே, உணர்வு எங்கே, யோகத்தினால் பெறக்கூடிய அந்த சமாதி நிலை அது இதெல்லாம், அவைகள் எங்கே. உணர்வு என்றால் அறிவு, ஞானம், அந்த நூல்களினால் கிடைக்கக்கூடிய ஞானம், அதெல்லாம் எங்கே. பாகத்து அருள் வடிவாய், அருள் வடிவும் தானுமாய் ஆண்டிலனே. ஒரு பாகத்தில் அம்மையை கொண்டு அப்பன் அம்மையப்பனாக வந்து ஆளவில்லை என்றால் ஆகமங்கள் எங்கே, அருசமயம் தான் எங்கே இல்லையா, தோகங்கள் எங்கே, உணர்வு எங்கே. அவன் ஆண்டிலேனால் இவற்றையெல்லாம் நாம் முழுமையாக உணர முடியாது. அந்த பெருவடிவை யார் அறிவார் பேசு. அவனுடைய வடிவு எப்பேற்பட்ட வடிவு, பெருவடி இல்லையா, அதை யாரால் அறிய முடியும், இதை நீ கூறுவாயாக. தன்னுடைய மாணவன்ட சொல்றார். இதே பொருள் பெறக்கூடிய சிவப்பிரகாச பாடல் 13வது பாடல், பலகலை ஆகமம், அதுல சொல்லிட்டு இவற்றுடைய பலகலை வேத ஆகமம் வேதம் இவற்றுடைய இவை என்னதை உணர்த்துகிறது, பதி பசு பாசம் தெரித்தல், பதி பரமே சொல்லிட்டு அந்த பெரு வடிவு எப்படிங்கிறத அப்படியே விளக்குகிறார். அந்த பெருவடிவை பற்றி மிக அருமையாக விளக்குகிறார். அவன் அருவாகவும் உருவாகவும் இருக்கின்றான் இல்லையா, குறிக்குணங்கள் இல்லாமல் இருக்கின்றான், நித்தமாய் ஏகமாய் நின்மலமாய் இருக்கின்றான் இல்லையா, அசலமாக இருக்கின்றான், சலனமற்றதவனாக இருக்கின்றான், அகண்டிதமாக இருக்கின்றான். கண்டிதம் என்றால் வரையறைக்கு உட்பட்டது, நீளம் அகலம் உயரெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுபடி இவன் அகண்டிதன், எந்த வரையறைக்கும் அவன் வரையறைக்குள் அவனை உட்படுத்த முடியாது. அகண்டிதமாய் செலவரிதாய் செல்கதியாய் சிறியதாய் பெரியதாய் என்று அந்த பெருவடிவை இந்த பாடல்ல முழுக்க பேசுறார். அந்த பெருவடிவை உணர், அவன் பெருவடிவான அவன் அப்பேற்பட்டவன், அந்த பெருவடிவாக இருக்கிறவன் ஆச்சாரியனாக வந்து உணர்த்தினால் அன்றி இந்த பலகலை பல வேத ஆகமங்கள் சொல்லக்கூடிய அந்த பசுபாசம் தெரித்தலை ஆன்மாவால் உணர முடியாது. ஆக அந்த பெருவடிவையும் அந்த சிவப்பிரகாச பாடல்ல சொல்ற, இந்த ஆகமங்கள் என்ன சொல்லுகிறது என்பதையும் அந்த ஒரு பாடல்ல சொல்ற. அதனால இதற்கு இயல்புடைய அந்த பாடலை குறிச்சுக்கிடுங்க, பலகலை ஆகமம் இருந்தா அப்புறம் எழுதி வச்சுக்கிடுங்க. சிவப்பிரகாசம் 13வது பாடல், அவன் பெருவடிவு அங்க அருமையாக அந்த பாடல்ல பேசப்படுகிறது. அதுல மற்றதெல்லாம் ஓரளவு பொருள் புரியும். அசலமாய் அப்படின்னா சலனமற்றதாய், அகண்டிதமாய் என்றால் வரையறைக்கு உட்படாததாய், ஒரு வரையறைக்குள் அடக்கப்படாததாய், பெரும் வியாபகமாய், பெரும் வியாபகமாய், அதான் அகண்டிதமாய் என்பதற்கு பொருள். செலவரிதாய், அவனை அறிய முடியுமானா அது அரிது. செல்கதியாய், இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அடைய வேண்டிய கதியாக உறுதி, ஆன்மா அடைய வேண்டிய உறுதி என்னது, அவனுடைய பேரின்ப நுகர்வு, அதான் செல்கதியாய். சிறிதாய், அணுவிற்கு அணுவாய். பெரிதாய், அப்பாலுக்கு அப்பாலாய் என்பதாக அவனுடைய அந்த பெரு வடிவினை அருமையாக அந்த சிவப்பிரகாச பாடல உமாபதி சிவா விளக்குவார். பலகலை, பலகலை வே ஆகமம், அதுல குணம் குறிகள் இன்றின்னு சொல்றோம். குணம் இன்றினா என்ன பொருள், குணம் இன்றினா அப்புறம் என் குணத்தான் சொல்றோம், அப்புறம் எப்படி அவனை குணம் இன்றின்னு சொல்றது, என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு சொல்றோம் இல்லையா, எட்டு குணங்களை உடையவன் சொல்றோம், ஒன்னு ரெண்டு இல்ல, அப்புறம் எப்படி அவன் குணம் இன்றி குறிகள் இன்றின்னு சொல்றது. குணமின்றினா முக்குணங்கள் இன்றி, பொதுவா எந்தவித அடைமொழியும் கொடுக்காம குணமின்றின்னு சொல்லிட்டோம்னா அது எதைத்தான் குறிக்கும், குணம்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எந்த அடைமொழியும் கொடுக்கலைன்னா அது எதைத்தான் குறிக்கும், முக்குணத்தை தான் குறிக்கும். அவன் குணம் உடையவனாக உள்ளான்னு சொல்ல வரும்போதெல்லாம் நிச்சயமா எண் குணம் எண் என்பது அதோட சேரும், வெறுமன குணத்தான்னு வராது. பெரும்பாலும் எதுவுமே சொல்லாம குணம்னு சொல்லியாச்சுன்னா அது எதைத்தான் குறிக்கும், முக்குணத்தை தான் குறிக்கும். அதனால முக்குண நாமெல்லாம் முக்குண வயப்பட்டவர்கள் இல்லையா, மூன்று குணமும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு நேரம் சாந்தமா, இன்பமா சாந்த சொரூபமா இருப்போம். ஒரு நேரம் வந்தா பார்க்கணும் இல்லையா? அப்படியே எழுச்சி கொண்டு அந்த ராசத குணம் உச்சகட்டத்தில் இருக்கும். சில சமயம் அப்படியே தாமச குணத்துக்கு போயிடும். ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அதிருப்தி, இதெல்லாம் என்னது தாமச குணம். மந்த நிலை, இதெல்லாம் தாமச குணம். ஆக அந்த முக்குணங்களும் எப்பொழுதும் நமக்கு மாறி 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 நிகழ்ந்து கொண்டே இருக்கு. அப்போ ஒருத்தனை எப்போ நல்லவன் சொல்கிறோம், அவன் பெரும்பாலும் சத்துவ குணத்தில் இருந்தான். பெரும்பாலும் அவன் இருக்கக்கூடிய குணம் எதுலையே தான் இருப்பான். சத்துவ குண நிலையில் இருந்தான்னா அவனை என்னன்னு சொல்கிறோம், நல்ல குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கும் அந்த அப்போ அப்போ அந்த சத்துவ குணம் வரும், ஆனால் ரொம்ப நேரம் நீடிச்சிருக்குமாங்கிறது தெரியாது. அதனால் நம்ம முக்குண வயப்பட்டவர்கள் அவன் குணங்கள் இல்லாதவன், ஆனால் அந்த பெரும் குணமாகிய அந்த எண் குணங்களை உடையவன். அந்த தன்வயத்தனாதல், முற்றறிவு, பேராற்றல், பேரின்பம் இல்லையா, இயல்பாகவே பாசங்களை நின்று நீங்குதல், தன்வயத்தனாதல், இந்த போன்ற எட்டு குணங்களை எண்பான் குணங்கள் உடையவனாக அவன் இருக்கின்றான். அதனால் குணம் குறிகள் இன்றினா முக்குணங்கள் இன்றி, குறியினா எந்தவித அடையாளமும் இல்லாது இல்லையா. ஒரு உருவம் ஒரு நாமம் ஒன்றும் இல்லாதவன் இல்லையா. ஆக அப்படிப்பட்ட பெருவடிவை அவன் எப்படி அருள், அவன் எப்படி வரான், பாகத்து அருள் வடிவும் தானும் தோன்றிலனே, அம்மையை ஒரு பாகமாக கொண்டு அவன் வந்து தோன்றவில்லை என்றால் அதான் ஞானாசிரியன். அருள் வடிவம் ஞானாசிரியன் யாரு, அவனுடைய திருவருள் தான், திருவருள் தான் ஞானாசிரியன். அவன் அந்த ஆன்மாவின் பக்குவ நிலையை பற்றி அவனே தானாகவே வந்து விடுகிறான். அதனால தானும் நம்ம மணிவாசகர் சொல்றார் இல்லையா, தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனே, என்னை யார் அறிவார் இல்லையா, அதைத்தான் இங்க சொல்றார். அதே வரிகள் தான், அதே பொருள் தான். பாட்டு ஆரம்பம் என்னது, வானும் மாகடலும் ஆயவிரானா, தானும் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனே, அதைத்தான் இங்க சொல்றார். பாகத்து அருள் வடிவும் தானுமாய் ஆண்டிலனே, அந்த பெருவடிவை யார் அறிவார், பேசு, நீ அதை யோசித்து சொல்வாயாக. ஆக அவன் அந்த பெருவடிவை பெருவடிவாக வந்து அவன் உபதேசித்தால்தான் இந்த ஆகமங்கள், அறுசமயங்கள், யோகங்கள், அவற்றினால் பெறக்கூடிய ஞானம், இவை எல்லாவற்றையும் இந்த ஆன்மா உணரும் என்பதாக இந்த பாடலை வைக்கிறார். அடுத்தாப்புல உந்தியாருக்கு போவோம். ரெண்டாவது பாடல் உந்தியார்ல, ரெண்டாவது பாடல் அதை எழுதிக்கிடுங்க வேணா. ரெண்டாவது பாடலம், பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே உந்தி பெற, அது ஏன்னா ரெண்டு கலந்து வர்றதுனால ரெண்டாவது பாடல் அதை எழுதிக்கிடுங்க. பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே உந்தி பெற, ஒரு பொருளாலே என்று உந்தி பெற. இதில் என்ன சொல்றாருன்னா, நமக்கு பழகினது என்னது, எதனுடைய சார்பு நமக்கு பழகியாச்சு, விடய சார்பு. உலகியல்ல உள்ள விஷயங்கள்ல தான் நம்ம சார்ந்திருக்கிறோம். எப்பொழுதும் அதுலேயே பழகி பழகி பழக்கமாகி போயிட்டு பல பிறவிகளிலும் இல்லையா, ஒரு பிறவி இல்லை எத்தனையோ பிறவிகளில், அது கொஞ்சம் பழக்கம் இல்லை, அது கொஞ்ச நஞ்சம் பிறவி இல்லை. அது ஒரு அருளாளர் சொல்வார், அந்த ஒவ்வொரு பிறவிலையும் நான் குடித்த அந்த தாய்மார்களிடம் குடித்த பாலை பார்த்தா அந்த மால் துயில்கானே பள்ளி கொள்றானே பார்க்கடல், அதுல உள்ள பாலை விட அதிகம். எத்தனை எத்தனை தாய், எத்தனை எத்தனை தந்தை இல்லையா. ஆக அவ்வளவு பிறவிகள், அப்ப அதுல எல்லாம் பழக்கம் ஆயாச்சு. எது இந்த விடய சார்பு, உலகியல் சார்புல ஒவ்வொரு பிறவிலையும் அதுலயே உழண்டு 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 அதையே அனுபவித்து அனுபவித்து அது ஊறி போயிட்டு இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பழக்கம். அது தவிர நீங்கும்படி, தவிர என்றால் நீங்கும்படி, அது நீங்கணும்னா யார் வந்தாதான் முடியும்? அவனுடைய உபதேசத்தினால்தான் அந்த விடை. ஏன்னா கொஞ்ச நாள் சார்பு அல்ல, அதனால அதுக்கு வரணும். அத அந்த சார்பை விட்டு நீங்கணும்னா பழக்கம் தவிர, தவிரன்னு நம்ம சாதாரண சொல்ற முறையில பொருள் எடுக்கக்கூடாது. அது தவிர்த்து போகும்படி, நீங்கும்படி. தவிர என்றால் நீங்கும்படி. அப்படி நீங்கணும்னா அந்த ஒரு பொருளால தான் செய்ய முடியும். ஒரு பொருளால் என்றால் யாரு? அந்த ஞானாசிரியனால தான், ஞானாசிரியனுடைய உபதேசத்தால தான் இந்த பழக்கத்தை தவிர்க்க முடியும், விடய சார்பை விட்டு நீங்க முடியும். ஆக பழக்கம் தவிர்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய ஞானாசிரியனுடைய வருகை, அவனுடைய உபதேசம் நமக்கு வேண்டும். அதை தவிர பழக்கத்திலிருந்து தவிரவே முடியாது. பழக்கம் தவிர பழகுவது அன்றி, பழகுவது அன்றி. எதை பழகணும்? அந்த பழக்கம் தவிரணும். என்ன பழகணும்? நம்ம இது பார்த்தோம்னா இது வந்து ஞானபாதம், மலவாதனை தான் இப்போ வாட்டுவிக்கு. மலங்கள் கூட இல்லை, இப்போ எதுக்கு வந்துட்டோம்? மலவாதனை உள்ள ஆன்மாவை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அது என்ன பழகணும்? மலவாதனை வந்து தாக்குச்சுன்னா நம்ம தலை நடக்கும் ஆமைத்தகங்கிறார் இல்லையா திருவருட்பயனில், அந்த ஆமை போல ஐந்து, எப்படி ஆமையானது தனக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலை வருகிறது, ஆரவாரம் கேட்ட உடனே அது என்ன பண்ணும்? ஓட்டுக்குள்ள தன்னுடைய ஐந்து உறுப்புகளையும் உள்ள இழுத்து கொள்ளும். அதுபடி இந்த விடயச்சார்பு நீங்கியதுக்கு அப்புறமும், மலங்கள்லாம் நீங்கினதுக்கு அப்புறமும் உலகியல் விஷயங்கள் அந்த ஆன்மாவை பாதிக்கக்கூடிய அளவில் இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே அந்த தன்னுடைய முதலாகிய அந்த சிவ சிந்தனைக்குள், சிவத்துக்குள் புகுந்து விடுவர். திரும்ப போதார், திரும்ப அதை விட்டு ஆமையாவது ஆரவாரம் அடங்கினதுக்கு அப்புறம் மெதுவா வெளியில வரும். இவங்க வரமாட்டாங்க. அப்ப இதெல்லாம் எப்ப வரும்னா அந்த குருவினுடைய உபதேசத்தை கேட்டதுக்கு அப்புறம்தான் அப்படி வரா, உள்ளையும் இழுக்க முடியும், வெளியிலையும் வராம இருக்க முடியும். அந்த அவனுடைய ஞானாசிரிய உபதேச மொழியை கேட்கற வர இந்த ஐம்புலன்கள்லேருந்து அங்க ஐம்பொறிகள், ஐந்து கருவிகளை அந்த ஆமை உள்ள இழுக்கிற மாதிரி இது என்ன பண்ணும்? இந்த ஆன்மா ஐம்பொறிகளையும் அடக்கி கொள்ளும். இல்லாட்ட அந்த மாதிரிலாம் உபதேசத்தை கேட்காம ஐம்பொறிகளை அடக்கு அடங்குனா அது அடங்கவே அடங்காது, அடக்கவே நம்மளால முடியாது. விடய சார்புக்கு காரணமா இருப்பது என்னது? பொறிகளும் கரணங்களும் தானே. அதனால பழக்கம் தவிர பழகுவது. அப்ப அந்த மாதிரி உச்ச நிலைமைக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் இந்த மல வாதனை என்ன பண்ணுமா? இவன் இதுல இருந்து எப்படா வெளியில வருவான்னு காத்து கொண்டிருக்கும். எப்படி விடம் உண்டவன் மருந்து சாப்பிட்றான், அந்த மருந்து சாப்பிடுவதிலிருந்து அவன் அதிலிருந்து நீங்கினான்னா அந்த விதம் என்ன பண்ணும்? காத்துக்கிட்டே இருக்கும். உடனே போய் மறுபடியும் அவனை பிடிச்சுக்கிடும், பாதிக்க செய்யும். அதுபடிதான் அந்த மலமும் என்ன பண்ணும்? காத்து கொண்டே இருக்கும். அதனால இந்த மலை அதைத்தான் பழக வேண்டும். அது மறுபடியும் வந்து மலவாதனையுடைய தாக்கம் ஏற்படாதவாறு அவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன பயிலுதல்? பழக்கம் தவிர என்ன சொல்றார்? பழகுவது அன்றி. பழக்கம் தவிர பழகுவதல் என்றால் என்ன பழகணும்? அதுக்காகத்தான், அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக. எதை தக்க வைத்துக் கொள்வதற்காக? சிவபோகத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, விடய சார்பினுள் மீண்டும் நுழையாதிருப்பதற்காக. இவர் என்ன பழக்கம் பழகணும்னா அதுக்காக தான் திரு ஐந்தெழுத்து கணிக்க வேண்டும். இந்த அதெல்லாம் எழுதிக்கிடுங்க. பழக்கம் என்னங்கிறத திரு ஐந்தெழுத்து கணித்தல் பழக்கம் இல்லை, பழகுவது பழகுவது எதையெல்லாம் பழக வேண்டும், பழகுவது வந்து திரு ஐந்தெழுத்தை கணித்தல், ஏகனாகி நிற்றல், ஏகநாதல் சூத்திரம் படி, ஏகனாகி இறைபணி நிற்கன்னு பார்க்க படிக்கிறோம் இல்லையா, அதான் ஏகநாதல். அப்புறம் மூணாவது இறைபணி நிற்றல். ஆ, ஏகனாகி இறைபணி நிற்கன்னு சொல்கிறோம் இல்லையா, என்னது ஏகநாதல்னா என்னன்னு கேட்குறீங்களா, ஏகநாதல்னா அவனோடு ஒன்றுதல். அதான் காலையில் பட்டார்ல, உணர்வு கட்டு உள்ளமும் போய் நான் கட்டவானு, ஊன்கட்டு உயிர்கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா, அதுதான் ஏகநாதல். இறைபணி நிற்றல் வந்து எல்லாமே அவன் செயல், தன் செயல், என் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை, எல்லாம் நின் செயலே என்று தான் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் அவனை பொறுப்பாளியாக்குற, அவன்தான் எல்லாமே, அவன் செயல்தான் என்று செயல்களை செய்வதுதான் இறைபணி நிற்றல். அவனோடு ஒன்றி நிற்றல் ஏகனாகி நிற்றல். அப்ப அந்த ஆன்மாவுக்கு செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும், பிராரத்தம் இருக்க வர செயல்பாடுகள் இருக்கும், அவனோடு ஒன்றியாச்சு செயல்பாடுகள். நம்ம உடம்பு இருக்கிறதுனால நிச்சயமா அந்த ஆன்மாவுக்கு எதுவும் உண்டு, செயல்பாடுகளும் உண்டு. அப்ப அந்த செயல்பாடுகள் அந்த ஆன்மா எப்படி செய்யும், எல்லாம் திருவருளே, என்ன வந்தாலும் குற்றம் நீ குணங்கள் நீ, எல்லாம் நீதான் இல்லையா. மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்துன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடை வேணும் அடிமை சால அழகுடைத்து, எல்லாம் உன்னுடைய செயலாம், இப்படி பண்ணாலும் சரி நீ அப்படி பண்ணாலும் சரி எனக்கென்று எந்த செயலும் இல்லை. அப்படி அது பேர் தான் என்னது, இறைபணி நிற்றல். அப்படிப்பட்ட ஆன்மாவை என்ன பண்ணுவான், அவன் அவர்கள் செயலையெல்லாம் தன் செயலாக ஆக்கி விடுவான். இவன் செய்தி என் செய்தி என்றும், இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்றும், எவ்வளவு பாருங்களேன். அதான் நம்ம சண்டேச நாயனார், அவர் ஏகனாகி இறைப்பணி நின்றார். அதனால அவர் பெரிய பாதகம் செய்தாலும் என்ன பண்ணா, பாதகம்னா பெரும் பாதகம், தந்தை தந்தையை கொன்றது ஒரு வகையில பாதகம், அந்தணனை கொன்றது ஒரு வகையில பாதகம், தனக்கு உபதேசம் பண்ண கொன்றதுன்னு ஒரு பாதகம், எல்லா வழியிலையும் பார்த்தாலும் அவர் செய்தது அத்தனையும் பாதகம். ஆனா இவர் என்ன பண்ணாரு, அதுக்கு பரிசு கொடுத்தார், பாதகத்துக்கு பரிசு கொடுத்தார், சண்டேச பதத்தை கொடுத்தார் இல்லையா, உடுப்பனவும் சூடுவனவும் எல்லாத்தையும் உண்பனவும் எல்லாத்தையுமே அவருக்கே உரிமையாக்கினார். ஏன், செய்தது பாதகம், கொடுக்கப்பட்டது பரிசு. ஏன், அவர் எந்த நிலையில இருந்து செய்தார், ஏகனாகி இறைபணி நின்றார். அதனால அவர் செய்த செயல்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அவன் என்ன பண்றான், அவன் பொறுப்பாளி ஆகிறான். இது ஏன், நம்ம உலகியல்ல ஒரு சாதாரண ஓமே எடுத்துக்கலாம், ஒருவன் பைத்தியக்காரனா இருக்கான், நாம காரை நிறுத்தியிருக்கோம், புது காரு ரொம்ப ஏகப்பட்ட லட்சம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கோம், அவன் என்ன பண்றான், ஒரு கல்லை தூக்கி ரொம்ப விலை உயர்ந்த அந்த கண்ணாடியில வீசிடுறான். உங்களால எதுவும் பண்ண முடியுமானா, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன், அவன் சுய நினைவோடு செய்யல, அதனால அவன் செய்த அந்த வேலைக்கு அவன் பொறுப்பாக மாட்டான். நீங்க எந்த யார்கிட்ட போய் அதை வழக்கு தொடுத்தாலும் அந்த வழக்கு செல்லுபடியாகும். அவனை என்ன செய்ய முடியும், அவனுக்கு இருக்கேன், அவன் தன் சுய நினைவுல இல்ல, அப்ப அவன் செய்த செயலுக்கு அவன் பொறுப்பாளி ஆக மாட்டான். அதேதான் இவர் தன் நினைவுல செய்யல, முழுக்க நினைவெல்லாம் சிவசிந்தனையில இருந்தாரு, அப்போ அவர் செய்த அந்த பாதகத்துக்கு அவரு பொறுப்பு அல்ல, அந்த பாதகம் அவரை வந்து அடையாது. அதனாலதான் செய்யக்கூடிய செயலை பொறுத்து அல்ல, அது எப்படிப்பட்டத பாதகமா சாதகமா அது நல்ல வினையா என்பது செய்யக்கூடிய அந்த மனதை பொறுத்துதான் இருக்கு, என்ன மனநிலையில் என்ன நினைப்பில் செய்கிறோமோ அதை பொறுத்துதான்.